لأهلك يا فجر الإسلام كم تحلو في الدرب الآلام، بجلالك فاصطبغ الأحلام فتفتق بالوعي الأفهام وتعانق طلعتك الأيام. لأجلك يا فجر الإسلام، لأجلك يا فجر الإسلام، أجلك يا وحي القرآن فتعالى صيحات الميدان. من أجلك يا وحي القرآن فتعالى صيحات الميدان، من أجلك ينتفض الإيمان، من أجلك ينتفض الإيمان.
من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اعوذ بالله من الشيطان الرجيم. يا ايها الذين امنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله ان الله خبير بما تعملون. قال رسول الله صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت. رواه الترمذي. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு புனிதமான ஒரு நாளில் மார்க்கத்தின் சில விஷயங்களை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று போட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சுய பரிசோதனை என்ற ஒரு தலைப்புல சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட தலைப்புகள் ஏன் எடுக்கப்படுகிறது என்று சொன்னால், நாம் எவ்வளவோ பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம், அதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அன்றாட பல்வேறு பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இது பாவம், எனவே இதை செய்யக்கூடாது, இந்த பாவத்தை செய்தால் அல்லாஹ் இந்த அளவுக்கு தண்டிப்பான் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் அல்லது ஞாபகமூட்டப்பட்டால் அந்த பாவத்தை விட்டு நாம் தகுந்து கொள்ளலாம் என்ற ஒரு அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்படுகிறார். திருமறை குர்ஆன்ல ஒவ்வொரு மனிதனும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், அவனவன் அல்லாஹ் கேள்வி கேட்பதற்கு முன்னால், மலக்குமார்கள் அவனை விசாரிப்பதற்கு முன்னால் மனிதன் தன்னைத்தானே விசாரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனுடைய 59வது அத்தியாயம் சூரத்துல் ஹஷர், ஹஷர் என்ற அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான்: யா அய்யுஹல்லதீனா ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, வலி தந்துரு நஃப்ஸுன் மா கத்தமத்தில் யஹதீ, அவர்கள் தங்களை தாங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளட்டும், தங்களை தாங்களே விசாரித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு எதை பற்றி கேள்வி தெரியுமா? மா கர்தமத்தில் யஹதீ, நாளை மறுமைக்காக நாம் என்ன சேகரித்து இருக்கிறோம், அதாவது இந்த உலகத்துல நமக்காக காசு வரங்கள், சில சொத்துக்கள், வீடுகள் சேகரித்து இருக்கிறோமா இல்லையா? இம்மைக்காக எதை சேகரித்து வச்சுக்கிறீர்களோ இதை மாத்திரம் நீங்கள் பார்க்காமல், இதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தாமல், மா கந்தமத்தில் நாளை ஒரு வாழ்க்கை, பிரதானமான வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக நீங்கள் சேர்த்த சொத்தை பற்றி நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான் என்பது இந்த வசனத்துடைய கருத்தா இருக்கு. இதுல எப்படி தொழுவுங்கள் என்று அல்லாஹ் ஏவுகிறானோ, நோன்பு நோறுங்கள் என்று அல்லாஹ் ஏவுகிறானோ, முகத்தில் என்ற இந்த ஒரு வார்த்தை ஏவல் வினை. பொதுவாக குர்ஆன் ஹதீஸை பொறுத்தவரை ஒரு ஏவல் வினை பயன்படுத்தப்பட்டிருந்தால் அல் அம்ரு யதுல்லு அலல் வுஜூப், கட்டளை போட்டிருந்தால் அது ஃபர்லு கடமை என்பதற்கு ஆதாரமா. குர்ஆன் அல்லாஹ் சொல்றது வல் தந்தூர், ஏவல் வினை அல்லாஹ் பயன்படுத்தி நீங்கள் உங்களை கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள், விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் உறங்குவதற்கு முன்னால் இன்னைக்கு நம்ம செஞ்ச நன்மைகள் என்ன, செஞ்ச தீமைகள் என்ன, ஏன் இந்த தீமையை செஞ்சோம், தீமைக்கு பரிகாரம் எப்படி செய்கிறது, நன்மைகளை எப்படி கூட்டிக் கொள்வது என்று அவரவர்கள் விசாரித்துக் கொள்வது கட்டாயமான கடமை என்பதை இந்த வல் தந்து என்ற ஒரு வார்த்தை அர்த்தமா சொல்லி காட்டுது. இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதியில போவாங்க, அபூதாவுத் வரக்கூடிய ஹதீஸ், வீதியில போயிட்டு இருக்கும் போது ஒரு சஹாபிய பாப்பாங்க. சஹாபியுடைய பேர் வந்து அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபி எவ்வளவு சிறந்த சஹாபி என்று சொன்னால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஃபேமஸான சஹாபி. இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ஹதீஸுகளை ஏராளமாக மனப்பாடம் செய்தாரோ, ஹதீஸுகளை எழுதி வைத்துக் கொண்டாரோ, இதுபோன்று அபூ ஹுரைராவோடு போட்டி போட்டி ஹதீஸுகளை மனப்பாடம் செய்த சஹாபி தான் அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைராவோடு போட்டி போட்டு ஹதீஸுகளை எழுதி வைத்த சஹாபி அபூ ஹுரைரா. அறிவிப்பதில் கொஞ்சம் பின்தங்கி போயிட்டாரே தவிர அறிவிக்கக்கூடிய செய்திகள் அபூ ஹுரைரா முன்னேறிட்டாரே. ஆனால் அபூ ஹுரைராவுக்கு நிகரான ஹதீஸுகளை இந்த அப்துல்லா பின் அம்ரு தெரிஞ்சு வச்சுக்கிறாரே, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறாரே என்பத ஹதீஸுகளை ஆய்வு செய்யும் போது தெரிய முடியுது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த சஹாபி அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவரது வீடு இடிந்து விட்ட காரணத்தால், இடிந்து விட்ட வீட்டை அவர் சீரமைப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறார், அதாவது புனர்நிர்மாணம் பண்றாரு. பண்ணும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, பார்த்துட்டு கேட்பாங்க, அப்துல்லா பின் அம்ரு என்னப்பா செய்யறா என்று கேள்வி கேட்பாங்க. அவர் சொல்லுவார், அல்லாஹ்வுடைய தூதரே, வீடு வந்து இடிந்து போயிருச்சு, இடிஞ்சு போன வீட்டை என்ன பண்றேன், புனர்நிர்மாணம் பண்றேன் என்று சொல்லுவாரு. சுபஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு சிறந்த சஹாபியை பார்த்து சொல்வாங்க, அப்துல்லாவே, இம்மைக்காக இந்த வீடு கட்டுகிறாயே, மறுமைக்காக நீ எதை கட்டினாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா பின் அம்ரு பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க என்று சொன்னால், நாம் மறுமைக்காக எதை கட்டி கொண்டிருக்கிறோம், எதை சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மளை நம்மளே கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டாமா என்பதை யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி திரும்பியில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸு, அல் கனியூசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். அல் கனியூசு, அறிவுள்ளவன் புத்தி உள்ளவன் யார் என்று சொன்னால், மன் தான நஃப்ஸஹு, தன்னைத்தானே கேள்வி கேட்டு கொடுக்கிறானே, விசாரித்து கொடுக்கிறானே, அவன் தான் அறிவுள்ளவனாக இருக்கிறான். இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், ஒரு மாணவன் பரீட்சை ஹாலுக்கு போவதற்கு முன்னால் அவன் படிச்ச அந்த கேள்விகளை வச்சு இவன் வந்து இன்னொரு மாணவர்கிட்ட கேள்வி கேட்கிறது, அதுக்கு அவன் பதில் சொல்றது, அவன் இவன்கிட்ட ஒரு கேள்வி இவன் பதில் சொல்றது, ஏற்கனவே வந்த அந்த பழைய பேப்பர்கள் கொஸ்டின் பேப்பர்கள் இருக்கா இல்லையா அதுகளை பார்க்கிறது. சாதாரண ஒரு பரீட்சை ஹாலுக்கு போவதற்கு முன்னால கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன, போன வருஷம் என்ன கேட்டாங்க, அதுக்கு முந்தைய வருஷம் என்ன கேட்டாங்க என்றெல்லாம் பார்த்து விட்டு பக்கா ரெடியா போறோமா இல்லையா. நபிகள் சொல்லி காட்டுறாங்க, உண்மையான ஒரு முஸ்லீம் அறிவுள்ளவர் யார் என்று சொன்னால், அவன் வாழ்வது இம்மைக்காக மட்டும் ஆளாமல் பிறதான வாழ்வைக்காக வாழ்வான் மூத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறதே அந்த வாழ்க்கைக்காக அமல்களை செய்கிறாரோ யார் தன்னைத்தானே விசாரித்து கொள்கிறாரோ அவர்தான் உங்களில் அறிவாளி என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்ன இந்த செய்தியை அபூதா திரும்பி தான் பார்க்க முடியுது. அப்படியானால் இந்த அருமையை சகோதரர்களே, நம்ம எப்படி துளுவுறது ஒரு கடமை நினைச்சு துளுவுறோமோ, ரமலான் நோன்பு வைக்கிறத ஃபர்ளு நினைச்சு நோன்பு வைக்கிறோமோ, அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்மளையே நம்ம கேள்வி கேட்டுக்கிறதே, செஞ்ச நன்மை தீமைகளை பட்டியல் போடுறது, நம்ம மேல கடமை என்பதை இது போன்ற வரலாறுகள் உணர்த்துகிறார். இந்த அடிப்படையில நம்ம அன்றாட செய்யக்கூடிய சில பாவங்கள், சில தவறுகள் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இஷாவுக்கு பிறகு, இஷா தொழுகைக்கு பிறகு நம்ம தேவையில்லாத வீணான பேச்சுக்களை பேசிக்கிட்டு டயத்தை கழிக்கிறோமா இல்லையா? இத பத்தி ஹதீஸ் வருது. திரும்பி வரக்கூடிய ஹதீஸ் அபு பர்தா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிப்பாங்க. காரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஹுன் நௌம கபுல் இஷாயி வல் ஹதீஸ் பாதஹ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குவதை வெறுத்தார்கள். எப்ப வெறுத்தாங்களா? கபுல் இஷாயி, இஷாவுக்கு முன்னால் தூங்குவதை அவர்கள் வெறுத்தார்கள். ரெண்டு விஷயத்தை வந்து இந்த ஹதீஸ் தரப்படுது. உன்னாவது இஷாவுக்கு முன்னால தூங்குவதை தடுக்கிறது, அவங்க வெறுக்கிறாங்க. இத வந்து நம்ம பெருசா யாரும் பண்றது இல்ல. பிறகு தடுக்கவே இல்லை. அது என்ன சொன்னா, இஷாவுக்கு பிறகு தேவையில்லாமல் வீணான பேச்சுக்கள் பேசுவதை அவர்கள் தடுத்தார்கள். தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறோமா இல்லையா? இஷாவுக்கு பிறகு உள்ள நேரத்தை வீணடிக்கிறவன், இப்படி இஷாவுக்கு பிறகு உள்ள நேரத்தை வீணடிப்பதை அவர்கள் தடுத்தார்கள் என்ற செய்தியை திருமிதியில 153வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பார்க்க முடிகிறது. அப்படி என்று சொன்னால் சில பேருக்கு வந்து சில நியாயமான சந்தேகம் வரலாம். அவ இஷாவுக்கு பிறகு வந்து நம்ம பயான் வச்சுக்கிறமே, பயான் பேசுறமே, பயான் கேட்கிறமே, இம்மாதான் பேசிக்கலாமா என்று ஒரு சந்தேகம் வரலாம். இதை வந்து இஸ்லாம் அனுமதிக்கிறது. அதே திருமிதியில அடுத்த ஹதீஸ் 154வது ஹதீஸ் எப்படி அனுமதிக்கிறோம் சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது உமர் ரலியல்லாஹு இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுக்கு பிறகு பேசுவதாக இருந்தால் அதி முக்கியமான பேச்சுக்கள் இருக்கிறதே அதை மாத்திரம் பேசுவார்கள். இஷாவுக்கு பிறகு அவங்க பேசினா சாதாரண பேச்சுக்களை பேசாம, சாதாரண ஆட்கள் போய் பேசிக்கிட்டு இருக்காம, ரொம்ப முக்கியமான சஹாபாக்கள் இருக்கிறாங்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்ற பிரதானமான சஹாபாக்களை அழைத்து முக்கியமான சஹாபாக்களை கூப்பிட முக்கியமான செய்தி மட்டும்தான் இஷாவுக்கு பிறகு பேசுவாங்க. சாதாரண செய்திகளை இஷாவுக்கு பிறகு பேச மாட்டாங்க. அவர்கள் இஷாவுக்கு பிறகு அவங்க என்ன சாப்பிடணுமோ சாப்பிடுறதோ, இல்லது உறங்குவதோ, அல்லது சீக்கிரமாக தூங்கிவிட்டு தஹஜ்ஜத்துக்கு ரெடி ஆகணுமா இல்லையா, அந்த தஹஜ்ஜத்திற்காக தங்களை தாங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள் என்பதை எல்லாம் ஹதீஸ்களை பார்க்க முடியுது. அப்படி என்றால் என் அருமை சகோதரர்களே, இஷாவுக்கு பிறகு தேவையில்லாமல் பேசுவது பயனான பேச்சு வந்து இஸ்லாம் அனுமதிக்கிறது. புகார் வரக்கூடிய ஒரு ஹதீஸோட, அதாவது 116வது ஹதீஸ், அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுக்கு பிறகு அதிகமா பயான் செய்ய மாட்டாங்க. ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு இக்கட்டமான சந்தர்ப்பம் சொன்னா இஷாவுக்கு பிறகு பயான் செய்வாங்க என்பது ஹதீஸ்ல பார்க்க முடியுது. அதே மாதிரி இஷாவுக்கு பிறகு ஒரு செய்தி வருது, பாபுல் இல்மி வல் இவதி பில் லைலா, இரவு நேரத்தில் கல்வி கற்றுக் கொள்வது, கற்ற கல்வியை இரவிலே பிரச்சாரம் செய்வது என்ற ஒரு பாடம் வருது. அப்ப இஷாவுக்கு பிறகு நீங்க கல்வி படிக்கிறவா இல்லையா? படிக்கிற இஷா தரப்படல, கத்துக்கிட்டத சொல்ற இஷா தரப்படல, தேவையில்லாமல் பேசுகிறோமா இல்லையா? டிவிக்கு முன்னால போய் உட்காருவோம், கண்ட கல்விய காட்சிகளை பாக்குறோம், அதை பத்தி பேசுறோம். அப்ப இஷாவு நம்ம கரெக்டா சுருவுக்கு போக முடியலன்னு சொன்னா, நம்மள்ட்ட இந்த தஹஜ்ஜத்துக்களை பாதித்து இல்லை என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணமா இருக்குது? அதாவது எவ்வளவு பேர் டியூட்டி முடிஞ்சு 5 மணிக்கு வந்துடுறாங்க, 6 மணிக்கு 7 மணிக்கு வந்துடுறாங்க, யாருக்கு 10 மணிக்கு 11 மணிக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு வேணா தஹஜ்ஜத் பண்ண முடியாது. 5 மணிக்கு 6 மணிக்கு 7 மணிக்கு வர்றவன் சீக்கிரமாக ஒரு இஷா தொழுத கையோடு சீக்கிரமா தூங்கிட்டா ஒரு 4 மணிக்கு மேலே பிரசவ தூக்கம் வராது. நம்ம தஹஜ்ஜத் தொழுத முயற்சி பண்ண நிச்சயமா முடியும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுக்கு பிறகு பேசுறதை வெறுத்தாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம பரவாயில்ல செத்திக்கிட்டு இருக்கிறோம், இது ஒரு தவறு, இதற்கு பிறகு திருந்திவிட்டு செய்தால் அது ஒரு பாவம் அல்ல, கண்டிப்பா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒன்னாவது. ரெண்டாவது என்ன சொன்னா, நம்ம எல்லாம் வந்து அல்ஹம்துலில்லா கரெக்டா வந்து 5 பேரையும் துளவும் நம்புறோம், ஜும்மாவுக்கு மட்டும் இல்ல, கரெக்டா 5 பேரை என்ன பண்றோம், ஃபாலோ பண்றோம். ஆனா செய்யக்கூடிய தவறு என்னன்னு சொன்னா, பல பள்ளிவாசல பார்க்கலாம், இந்த நாட்டுல நம்மளையும் பார்க்கலாம், நம்ம ஊர்களில் பள்ளிவாசல் இருக்கா இல்லையா, அதுகளையும் ஜும்மாவில பார்க்கலாம். இமாம் மிம்பர்ல ஏறதுக்கு முன்னால வர்ற கூட்டம் கம்மியா வரும், மிம்பர்ல ஏறிய பிறகுதான் மெஜாரிட்டி வருது, பாக்குறோமா இல்லையா? சின்ன அந்த பள்ளிவாசல் ஹாலு மட்டும்தான் மிம்பர்ல ஏறும்போது நிறையுது, சலாம் சொல்லிட்டு உட்கார்றவன் அப்ப ஒரு 100 பேர் இருப்பாங்க, முடியும்போது பாருங்க 500 இருக்கு. அப்ப 400 பேர் வந்து மிம்பர்ல ஏறி விட்ட பிறகுதான் இன்னைக்கு வர்றாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, திரும்பி இந்த ஹதீஸ் வருது, அதாவது வெள்ளிக்கிழமை வந்து விட்டால் அந்த மலக்குமார் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, கையில ஒரு தப்தர வச்சுக்கிட்டு பள்ளிவாசல் வாசல்ல நிப்பாங்களா, என்ன பண்ணுவாங்க நின்றுன்னு சொன்னா, யார் யாரு பள்ளிவாசலுக்கு வர்றாரோ அவங்க பேரையெல்லாம் தப்தர்ல ஏத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்துல்லா வந்துட்டாரா, இவர் என்ன வந்துட்டாரு, இவர் இப்ராஹிம் காசிம் வந்துட்டார், யார் யார் பள்ளிக்கு வர்றாங்களோ அவங்க பேர் என்ன செய்யப்படுமா, அந்த அல்லாஹ்வுடைய தப்தர் இருக்க அல்லாஹ்வுடைய தப்தர்ல பதிவு செய்யப்படும். இதுவரை பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொன்னா, அற்புதமா சொல்லி காட்டுறாங்களே இந்த ஹதீஸ வந்து நம்ம எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றோம், ஜும்மாவுக்கு போற அதை வந்து இல்லன்னு சொல்ல வரல, அஞ்சு வேலைக்கு போற இல்லன்னு சொல்ல வரல, ஆனால் மிம்பர்ல ஏறுறதுக்கு முன்னால போவானே அந்த தஃப்தர்ல என் பேர் வரனே என்று உங்களில் போட்டி போடுவோம் யாரு. இன்னைக்கு அதான் சுபஹானல்ல எவ்வளவு இதை பாக்கணும்னு சொன்னா, நம்ம ஊர்களில் சாதாரண ஒரு பயாரா இருக்கலாம், சாதாரண ஒரு மீட்டிங்கா இருக்கலாம், போடக்கூடிய ஒரு பயாருக்கு ஏதாச்சும் ஒரு டிவில இருந்து கேமரா வந்து சந்தியில இருந்து வர்றாங்க, வந்து யாரு பயன் செய்யறாங்களோ யாரு கேட்கிறாங்களோ அவங்களை அப்படியே எடுக்கிறாங்க, பிறகு சொல்லக்கூடிய செய்திகள்ல வந்து அந்த செய்தியை சொல்லுவாங்க இல்லாட்டி உங்களை காட்டுவாங்க என்று சொன்னால், நம்ம முந்தி எடுத்து தலை இன்னைக்கு பார்த்திருக்கிறோம் எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள்ல டிவி கார வருவா, அதுவரை அவர் வந்து எங்கேயோ வெளியே நின்றுட்டு இருப்பாரு, கேமரா மேல வந்தவனி ஓடி ஓடி முன்னால வந்து அந்த டிவிக்கு முன்னால காட்சியளிக்கணுமா, சாதாரண ஒரு அற்பமான ஒன்று ஒரு சன் டிவியில காட்சி அளிப்பதற்காக உங்களுடைய அந்த உடம்பு தெரியறதுக்காக முண்டி அடிச்சு பின்னாலே முன்னால ஓடியாடுறவன் தினத்தந்தில பேர் போடுவான், இன்னாரு வந்தாரு, இல்ல முன்னால உள்ளவங்க அந்த போட்டோவோட சேர்த்து போடப்படுவான். தந்தி பேப்பர்களை பேர் வருவதற்காக நாம் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோமோ இந்த முயற்சி ஜுமா விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தஃப்தர்ல பேர் வருமா இல்லையா, இதுல நம்ம பண்றது இல்லையா, இது வந்து ஒரு அவமானமா கேவலமா தெரியலையா. எனவே இந்த அருமை சகோதரர்களே, நீங்கள் ஜும்மா தொழவில்லை என்று நான் குறை சொல்லவில்லை, கரெக்டா வாழ பண்றோம், செய்யக்கூடிய தவறு பாவம் அப்படி சொன்ன அவர் மிம்பர்ல ஏறிய பிறகு வர்றோம், எனவே பேர் வந்து வரமாட்டேங்குது. இனிமே என்ன செய்ய, இந்த வாரம் என்ன தெரியல, இன்ஷால்லா வரக்கூடிய ஜும்மாவிலிருந்து இம்மா மிம்பர்ல ஏறதுக்கு முன்னால ஒவ்வொரு ஆளும் பள்ளிவாசல காட்சி அளிக்கணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஜும்மா சம்பந்தமா சில உபதேசங்களை பண்ணுவாங்க, என்ன பண்றாங்க, நிர்பந்தங்கள் எங்கே இடம் கிடைக்கிறதோ அங்கே அமர்ந்து கொள்ள வேண்டும். அதான் இஸ்லாம் சொல்லுது, இடம் கிடைக்கிற இடத்துல நீங்க உட்காராம வர்றதை மட்டும் லேட்டா வருவாரு, லேட்டா வந்து ஓரமா உட்காராம இங்க போவாரு, மிம்பர்ல போய் உட்காராமா இருந்தாலும் போவாரு, அவர் அவ்வளவு ஆசை இருந்தா சீக்கிரம் வந்திருக்கேன், லேட்டா கட்டி வெளியே உட்காரனே, அது இல்லாம லேட்டா வந்து விட்டு எல்லாருடைய தோல்புஞ்சங்களை தாண்டி தாண்டி முன்னேறுவோமா இல்லையா, இது வந்து இஸ்லாமத்தில் ஒரு பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சஹீஹுல் புகாரி வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறி ஜும்மாவுடைய பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, செய்யும் போது ஒரு சஹாபி லேட்டா வருவார், தாமதமாக வரக்கூடிய சஹாபி எங்கே ஓரத்தில் கிடைக்குதோ அங்கே உட்காராம நம்மள மாதிரி தோல்முதங்களை தாண்டி தாண்டி என்ன பண்ணுவாரு, முன்னால வந்துகிட்டு இருப்பாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசக்கூடிய பயாரை நிப்பாட்டிட்டு அவரை பார்த்து சொல்லுவாங்க, இஜ்லிஸ் ஃபக்கல் ஆதைத கோபத்தோடு சொல்லுவாங்க, மிம்பர்ல பேசுற பயாரை ஸ்டாப் பண்ணி சொல்றாங்க, இஜ்லிஸ் ஃபக்கல் ஆதைத உட்காரு, நீ அடுத்தவருக்கு துன்பம் கொடுத்து விட்டாய், பெருசா யாரையும் அடிச்சுட்டுலாம் முன்னேற வரல, யாரையும் விதிச்சுட்டு வரல, சாதாரண தோற்புஜங்களை கருத்துகளை தாண்டி வர்றானா, அது வந்து ஒரு தொந்தரவா, அவரை பார்த்து கோபப்பட்டு உட்காரு, நீ அடுத்தவனுக்கு அநியாயம் பண்ணிட்டா என்று சொல்றாங்களே. அப்ப இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமா லேட்டா வந்து தாண்டி தாண்டி முன்னேறி வருவோமே, இது வந்து ஒரு பாவம் அநியாயங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம் இல்லையா. இந்த புகாரியுடைய ரிவாயத்தை விட இன்னொரு ஹதீஸ் இன்னும் கடுமையா வருது, திரும்பிய ஒரு ஹதீஸ் வர, யார் ஜும்மாவிற்கு தாமதமாக வந்து கிடைத்த இடத்தில் உட்காராமல் மக்களை தாண்டி தாண்டி முன்னேறுகிறாரே, அவர் எங்கே செல்கிறார், என்ன செய்கிறார் என்று சொன்னால், இத்தகைய திசிரன் இலா ஜஹன்னம், அவர் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். திரும்பி வரக்கூடிய ஹரிசிங்க ஜும்மாவுக்கு லேட்டா வராங்களே, லேட்டா வரக்கூடாது, தெரிவு செய்ய நிர்பந்தமா வந்தவங்களே இடத்துல உட்காராம யாரு தாண்டி தாண்டி போறாங்களோ, இத்தகைய அவன் தனக்கென்று ஒன்றை ஆக்கிக் கொண்டார். திசிரன் சொன்னா பாத சபி, இத்தகைய சபியன் தனக்கென்று ஒரு பாதை ஆக்கிக் கொண்டார். என்ன பாதை ஆக்கிக்கிட்ட அவன் சொன்ன, இலா ஜஹன்னம், நரகத்துடைய பாதை இருக்கிற நரகத்துடைய பாதையை அவன் ஆக்கிக் கொண்டான், நரகத்தை நோக்கி அவன் முன்னேறி போய்கிட்டு இருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் சொல்லி காட்டாங்க. அப்ப வந்து இது ஒரு பாவம் தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனிமே என்ன செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு தவறு என்ன சொன்னா, அபூ தாவூத் வரக்கூடிய ஹதீஸு, முஆத் பின் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிப்பாங்க, அதே ஜுமா செய்யக்கூடிய தவறு. நம்ம வந்து பயானம் வந்து ஓரளவு கவனமா கேட்போம், சில சமயங்கள்ல சில சகோதரர்கள் அந்த ரெண்டு காலையும் அப்படி தூக்கி வச்சு முட்டுக்கால வந்து கட்டிக்கிறாங்க இல்லையா, கையை வச்சு அந்த மாதிரி அந்த துமாட்டத்துல வந்து முட்டுக்காலை கட்டி வைத்துக் கொள்வதை இஸ்லாம் தடுக்கிறார். அபூதாவுடைய ஹதீஸு, அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அன் ஹிபுவத்தி யௌமல் ஜும்அதி வல் இமாம் யஹுதுப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிபுவாவை தடுத்தார்கள். ஹிபுவார என்ன, இந்த காலை அப்படி தூக்கி வச்சு முட்டுக்காலை கட்ட மாதிரி போறமா இல்லையா கையை வச்சு, அதுக்கு பேரு ஹிபுவாங்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிபுவா செய்து ஜும்ஆவில் உட்காருவதை தடுத்தார்கள். யௌமல் ஜும்ஆத்தி வல் இமாம் யஹுதுப், வெள்ளிக்கிழமை இதனையும் செய்யறோம். நம்ம வந்து பொதுவா பயானம் வந்து கவனமா கேட்போம், தமிழ் மக்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப தூரமா பயானம் கேட்போம், அது நம்ம வந்து பெருசா தூங்குறது கிடையாது. ஆனால் சில சமயங்கள ஒன்னு ரெண்டு பேர் என்ன செஞ்சாங்க, தூங்கிடறாங்க. நூறு பேரை வந்து நூத்துல ஒரு ரெண்டு பேர் தூங்கிடுறாரு. இஸ்லாம் அதுக்கு அழகா சொல்லி காட்டுது, நீங்கள் ஒரு சபைக்கு சென்று விட்டால், அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய மஜ்லிஸுக்கு சென்று விட்டால், ஒரு மனுஷனுக்கு தூக்கம் வரலாம். மனுஷன் தானே, தன்னை மரியாதை என்ன செஞ்சிடலாம், தூக்க வரலாம். ஆனா என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுக்கு போகும்போது எப்படி போவாங்க அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள் எப்படி போக வைப்பாங்க அப்படின்னு சொன்னா, தூங்காத அளவுக்கு ஏற்கனவே அவங்க முன்கூட்டியே தூங்கிட்டு, அதுக்கு பிறகு முடிச்சு குளிச்சு கிழிச்சிட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணி குளிச்சா பெருசா தூக்க வராது. அதுக்கு முந்தி வர தூங்குவாங்க சஹாபாக்கள். அந்த ஜும்மாவுக்கு முன்னால எழுந்து குளிச்சு கிழிச்சு நீட்டா பள்ளிவாசலுக்கு போவாங்க. என்ன சாதாரணமாக கொஞ்சம் நடந்து போய் வேற இடத்தில் நீங்கள் உட்கார்ந்து இடமா உட்கார்ந்துருங்க, உட்கார்ந்துகிட்டே தூக்கம் வந்துட்டே இருக்க, எந்திரி கொண்டு வைங்க, நாளை கடை நடக்கிற வைங்க, தூக்கம் போயிருமா இல்லையா. அப்ப உட்கார்ந்து தூக்கம் வந்துரு, எந்திரிச்சு இடமா உட்கார்ந்துக்கிறேங்க, அப்படி உட்கார்ந்தால் தூக்கம் போய்விடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறாங்க. அப்ப இந்த ஹதீஸ் வந்து நம்ம எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றது, நம்மள வந்து தூக்கம் வராதுங்கிற தெரிவு செய்ய, ஒன்னு ரெண்டு பேருக்கு தூக்கம் வருது, வந்தாலும் உட்கார்ந்து தூங்குவோமே தவிர என்ன பண்றது, பேருதான் இல்லையா. சில சகோதரர் சொல்லுகிறாங்க, தொழுவும் போது ஒவ்வொரு முறையில ஒவ்வொரு முடிஞ்ச என்ன செய்ய சொல்லுது, விட்டுட்டு போகும்போது வெளியே விட்டுட்டு வெளியே போய் மறுபடியும் ஒன்று செஞ்சுட்டு மறுபடியும் தொழுவன. சில பேர் ஒது முடிஞ்ச பிறகு போறது கிடையாது, ஏன்னு கேட்டு அது வந்து அசிங்கமா அவமானமா இருக்குது. அவ்வளவு மக்கள் இருப்பாங்க, போறவங்க எல்லாரும் எல்லாரும் அவங்க பார்ப்பாங்க, எப்படி அது போறது, அத ஒரு அவமானமா நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம தமிழ் பேசக்கூடிய மக்கள் இத வந்து ஒரு அசிங்கம் அடைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஓது குடிச்சிட்டா வெளியேறது, இல்ல தூக்கம் வந்தா இடமா உட்கார்றது, இதெல்லாம் ஒரு சுண்ணத்து, ஹதீஸ ஃபாலோ பண்றோம். எனவே தூக்கம் வந்தால் இடமாறி உட்கார வேண்டும், இடமாறி உட்காருவது சுண்ணத்து. இடமாறி உட்காராமல் அங்கேயே உட்கார்ந்து கொண்டு தூங்கி கொண்டிருப்பது ஒரு சுண்ணத்தை, ஒரு ஹதீஸை நிராகரிப்பது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில தவறுகளை வந்து சஹாபாக்களுக்கு பட்டியல போடுறாங்க. என்ன எப்படிப்பட்ட தவறுகள் சொன்னா, ஏன் இந்த தவறுகளை சொல்றனா, சில சஹாபாக்கள் அதாவது ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்களை வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம். சில சஹாபாக்கள் நபிட்ட வந்து கேள்வி கேட்கும் போது எப்படிப்பட்ட கேள்வி கேட்பாங்க சொன்னா, யா ரசூலல்லாஹ், நன்மைகளை சொல்லி காட்டி, நான் வந்து நன்மையை செய்யன, என்ன நன்மையை செய்ய, நன்மைகளை பட்டியல் போடுங்க, நன்மைகளை சொல்லி காட்டுங்க. சில சஹாபாக்கள் நன்மையா கேட்பாங்க, சில சஹாபாக்கள் ஹுதைஃபத்துல் யமான் சஹாபாக்கள் நன்மைகளை பெருசா கேட்க மாட்டாங்களா, எதுவா கேட்பாங்களா, பாவங்களா கேட்பாங்களா. இது என்ன பெரிய பாவம், அது என்ன பெரிய பாவம், அந்த ஏழு நீர் அந்த ஏழு பாவம் என்ன பெரிய பாவம், ஒன்பது நீர் அது என்ன ஒன்பது பெரிய பாவம், சில சமயம் சொல்லுவாங்க ஏழு பெரிய இது தனிப்பு சபால் மூபிக்கால் ஏழு பெரிய மிகப்பெரிய பாவங்கள் உள்ளன, அவைகளை விட்டு நீங்கள் திறந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லுவது. ஒரு சஹாபி அந்த கேள்வி கேட்பாரு, பாவத்தை பத்தி கேட்பாரு, அவர் கேட்கிறாரு, மா ஹுன்ன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இருமனம் பொத்தாமதுமா ஏழு பாவம் சொல்லிட்டு போயிடாம பாவத்தை வந்து அடையாளம் காட்டுகிற பட்டியல் போடுங்க, நாங்க செய்ய மாட்டோம் பாவத்தை பத்தி கேட்கிறாரு. இன்னொரு சஹாபி வந்து ஒன்பது பாவம் அப்படுவாங்க, இது தனிப்பு திசான் மூபி காத்து அடுத்த காயத்து வரேன், ஒன்பது பாவம் வண்டியில் அறியல ஒன்பது பாவம், இன்னொரு காயத்துல நாலு பாவம் சொல்லுவாங்க, அப்ப நாலு நாளையும் கேட்பாங்க, ஒன்பது ஒன்பதையும் கேட்பாங்க, ஏழுண்டா ஏழையும் கேட்பாங்க, ஏன் கேட்கிறாங்கன்னு சொன்னா சொன்னாங்களோ அதையெல்லாம் இல்லையா. அந்த அடிப்படையில் இன்னொரு பாவம் என்ன சொன்ன, நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு பாவம், அதாவது நம்ம வீட்டில் வந்து சமைக்கிறாங்க, சமையல்ல சில நேரங்களில் சமையல் விண்ணப்பின்னாயிரலாம், உப்பு ஜாஸ்தி ஆயிடலாம், குறைஞ்சி போயிடலாம், அல்லது கரிமாறி சோறு வந்து குறைஞ்சி போய் செஞ்சிடலாம், கரிமாறி மாயிடலாம். சில பேர் வரகு கட்ட மாதிரி இருக்கேன், சரியா இருக்காது, இதுகளெல்லாம் சகஜம். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அதாவது புகாரியிலும் முஸ்லீமோட கூடிய ஹதீஸ், அபு ஹுரைரா ரலியல்லாஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, மா ஆப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமன் கத் இதுதான் நம்ம வந்து இந்த அரிசி ஃபாலோ பண்றோமா, என்ன கேச்சு, நம்ம தாய் விஷயத்திலயோ அம்மா வந்து சமைச்சு கல்யாணத்துக்கு முன்னால அம்மா சமைச்சு தர்றாங்க, இல்ல கல்யாணத்துக்கு பிறகு மனைவி சமைச்சு தர்றாங்க, வேணும் முடி திட்டமிட்டு செய்ய மாட்டாங்க, இவனை வந்து சாவடிக்கணும், இல்லாட்டி வேணும் முடி இவன் நாக்க சாவடிக்கணும், அது திட்டமிட்டு சரி திட்டம் கிடையாது, மனுஷி தானே, சில சமயத்துல விண்ணப்பம் ஆயிடலாம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, அதுக்காக கோபப்படுறது, பிரச்சனை பண்றது. திருச்சி அடையக்கூடிய நடந்த ஒரு சம்பவம், ஒரு சகோதரர் எட்டாவது மனைவி பத்தி ஆகோ ஒவ்வொரு குறை சொல்லி தலாக்கு சொல்றங்கிற அளவுக்கு வர்றார், என் பொண்டாட்டி பிடிக்கல, அப்படி ஆக்கு இப்படி ஆக்கு, தலாக்கு சொல்ல போறேன் அப்படிங்கிறாரு. சரி, நம்ம ஜமாத்துல சேர்ந்து பெரியவங்களை வச்சு பேசுவோமே, முடிஞ்ச அளவுக்கு இந்த குடும்பத்தை வந்து நெருக்கி வைப்போமே, இது நல்ல காரியமா இல்லையா, பிரிச்சு பிரிச்சு விட்டுறாம நம்ம நெருக்கி வைக்கிறாம அப்படிங்கிற ஒரு நல்ல இலாசமான எண்ணத்துல நான் மத்தவங்களை கூப்பிட்டு வச்சு பேசுறோம். அப்ப அவர்கிட்ட கேட்கிற, சரிங்க நீங்க தலாக்கு இப்சரா வந்து எப்ப தலாக்கு சொல்ல சொல்லுது, அதுக்கு முன்னால எத்தனை படித்தரங்கள் இருக்குது, தலாக்கு வந்து அல்லாஹ்வுடைய பார்வையில் எப்படிப்பட்ட ஒன்று என்பதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு, பொண்ணை வந்து மனைவியை தலாக்குங்கிற அளவுக்கு வரையல, அவங்க நாமளும் எப்படி நினைச்சேன், மனசு நினைச்சது அவங்க தவறு யோசிச்சுட்டா, நான் நினைச்சது அவங்க தப்பு பண்ணிட்டாங்களோ அந்தமா நினைச்சு நான் கேட்கிறேன், என்னங்க செஞ்சிட்டாங்க, ஏன் இந்த அளவுக்கு நீ முடிக்கொறிய, பேச்சுவார்த்தை சமரசம் பண்ணலாமே அப்படிங்கிற. சுபஹானல்லாஹ், சொன்ன பதிலே, என் மனைவி சமைச்சா, அதாவது இந்த சால் கடலையில பருப்பு வைப்பாங்களா இல்லையா? சாம்பார் சாம்பார் வார்த்தை. என் மனைவி சாம்பார் வச்சா தண்ணி தனியா இருக்குது, பருப்பு தனியா இருக்குது, காய்கறி தனியா இருக்குது. அதனால மனைவி தரான்னு சொல்ல போறேன். சாம்பாருக்கு வந்து தண்ணி தனியா மிதக்குதான், அதுல அந்த பருப்பு சரியா கரையறையா தனியா மிதக்குதான், காய்கறி சரியா தனியா மிதக்குதான். இதெல்லாம் கூட்டா சேரங்கிறனால என் கொண்டாட்டிய தலாக்கு சொல்ல போறேன். என்று ஒரு இஸ்லாமிய சகோதரன் தன்னுடைய மனைவியை தலாக்குங்கிற அளவுக்கு முன் வரணும் அப்படின்னு சொன்ன, இது வந்து உண்மையில் வெட்கப்படக்கூடிய ஒன்று இல்லையா? எவ்வளவு வருத்தமான ஒரு செய்தி. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருக்கும் என்ன சொல்லுவோம், அவங்க தான் வாழ்க்கைக்கு உண்மைதான. லக்கத் காலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். யாருக்கு அதாவது அல்லாஹ் ஒரு சர்த்து போட்டதா சொல்றான், உங்கள யாரு உண்மையில் அல்லாஹ்வை நம்புகிறீர்களோ, எல்லாருக்கும் உண்மைதான் கிடையாதா? யாரு சொன்னா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், நிசமா யாரு அல்லாஹ்வை நம்புறாங்களோ, உண்மையில் யாரு மறுமையை சேர்த்து நம்புறாங்களோ, அல்லாஹ்வையும் மறுமையும் நம்ப கூடியவர்களுக்கு லக்கத் காலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் அழகான முன்னுதாரணம் இருக்கிறது என்று பார்க்கிறோமே. அப்ப இதுதான் முன்னுதாரணமா? முன்னுதாரணம் என்ன இருக்கு தெரியுமா? இந்த சாப்பிடக்கூடிய விஷயத்துல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன வயசுல கல்யாணம் முடிச்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற போது ஆயிஷா நாயுடைய வயது 18. நம்ம பிள்ளைக்கு 18 வயசுதான் கல்யாணம் முடிச்சு வைப்போம். நம்ம மகளுக்கோ தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ நமக்கு 18 வயசு கல்யாணம் வயசுங்கிறோம். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விதவையாவாங்களா இல்லையா? அப்ப வயசு என்ன? 18. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன வயசு ஒரு பெண்ணு, அவர்களுக்கு பெரியவங்களுக்கு சமைக்க தெரியாது. அவங்க அந்த சமையல் விஷயத்தை பத்தி ஒரு ஹதீஸ்களை பார்க்க முடியுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு சமையல் ரெண்டா வச்சுக்கிறீங்க. அந்த ஆட்டுனா மாவுகம் இருக்கா இல்லையா? நம்ம வீட்டுல மனைவி மாவு ஆட்டுறாங்க, அதை பிரிட்ஜ்ல வைக்கணும் பிரிட்ஜ்ல வைப்பாங்க, இல்லாட்டி வேற இடத்துல வச்சு புளிக்க வைக்கிற புளிக்க வைப்பாங்க, எவ்வளவு பக்கா வச்சிருப்பாங்க. அதுல வந்து பெருசா எந்த ஒரு பெண்ணுக்கு தவறு பண்றது கிடையாது. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எவருக்கு நடந்துக்கிறாங்கன்னு சொன்னா, சுபஹானல்லாஹ், மாவை ஆட்டி விட்டு வைக்கக்கூடிய இடத்தில் பத்திரமாக வைக்காமல் சாதாரண பொத்தன பொதுவான ஒரு இடத்துல வச்சு போயிடுவாங்க. அதனால என்ன விளைவு ஏற்படும் தெரியுமா? வீட்டுக்கு ஆறு மாடு ஒட்டா வந்துடும். சில சமயத்துல ஆறு மாடு வரும்போது அந்த குலைச்ச மாவை சாப்பிட்டு போயிருவோம். நம்ம நம்ம மனைவி வச்சுட்டாங்க வைங்க, அதை வந்து ஆறு மாடு சாப்பிட்டு வைங்க, அடிச்சு நொறுக்கிறோமோ இல்லையா? நான் பல பேர் செய்யமா இருக்குது. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த மாவு வைக்கிறாங்கன்னா ஐசா நாய் வச்ச மாட்ட வந்து ஆறு வந்து சாப்பிட்டு போயிருது. சாப்பிடுவாங்க அதை வச்சு பெண்கள் மனைவி புரிஞ்சுக்கிறாங்க சாப்பாடு என்பதை இந்த ஹதீஸுக்கு நேர் மாற்றம், குறை சொல்வது இந்த சுன்னத்திற்கு எதிர் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிப்பாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தன்னுடைய மனைவி வீட்டுக்கு வர்றாங்க. வந்து ஒரு சால்னா உதுங்குற ஒரு சால்னா, உதுமுன்னு சொன்னா டேஸ்டா இருக்கக்கூடிய சால்னா இருக்கா இல்லையா? அதை வந்து அரபில உதுமுன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஏதாச்சும் உதுமு இருக்குதா டேஸ்டா சாப்பிட விருப்பம் தெரியுது, இன்னைக்கு என்னமாச்சும் உதுமு இருக்குதா என்று கேள்வி கேட்கிறாங்க. மனைவிமார்கள் பதில் சொல்றாங்க, எங்கிட்ட வந்து இன்னைக்கு உதுமு இல்ல, எங்க இருக்குது ஹல்லுங்கிற ஒரு சாதன. ஹல்லுன்னு சொன்னா ரசம் வைக்கிறமா இல்லையா? சாதாரண ரசம், அதான் ரொம்ப பெருசா வேலைகளை செலவு செஞ்சா பண்ணாம சாதாரண ரசம். அதுக்கு மேல அதுல ஹல்லுங்க வாங்க புளிச்சுக்கிட்டு இருக்கேன். பெண்ணுகள் மனைவிமார்கள் பெண் சொல்றாங்க, எங்கிட்ட உதுமு இல்ல, எங்கிட்ட என்னதான் இருக்குது, ஹல்லுதான் இருக்குது என்று சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பரவாயில்ல அந்த ஹல்லையாச்சும் கொண்டு வாங்க என்று கேட்கிறாங்க. அது வைக்கப்படுகிறது, அதை உண்டுறாங்க, சாப்பிடுறாங்க. சுபஹானல்லாஹ், அதை சாப்பிடும்போது சொல்றாங்க, நியாமல் உதுமுல் ஹல், இந்த ஹல்லுங்கிற சால்னா எவ்வளவு டேஸ்டா இருக்குது. அது உண்மையில் பெருசா டேஸ்ட் எல்லாம் கிடையாது. ஹல்லுண்டாலே அரபில வந்து டேஸ்ட் இல்லாத ஒரு குழம்பு இருக்கு பாருங்க, அதுக்குதான் ஹல்லுங்குவாங்க. அத போய் என்ன பண்றாங்க சொன்னா, நியமம் சொன்ன அரபில ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. சாதாரண நியமங்க மாட்டாங்க, ரொம்ப நல்லது அரபு நியமங்குவாங்க. சாதாரண ஒரு சாதனாவை பிடிச்சிட்டு சொல்றாங்க, நியமல் ஊதுமுல் ஹல்ல, இந்த ஹல்லி என்ற சாதனா எவ்வளவு ருசியா இருக்குது, எவ்வளவு டேஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த சாதனா சாப்பிட்டாங்க, அந்த குழம்ப சாப்பிட்டாங்க என்று ஹதீஸ்ல பார்க்க முடியுது. அப்படின்னு அந்த சாப்பாடை வந்து குறை சொல்லுமா இல்லையா? இப்படி சொல்லுவது வந்து இஸ்லாமிய மரபுல இஸ்லாமிய பறவையில தவறு சுண்ணத்துக்கு மாத்தேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னும் சில பாவங்கள் என்ன பண்றோம் சொன்னா, அதாவது மனுஷன் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமை இஸ்லாம் சொல்லுது, துனுவு நோவை அடியால் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற கடமைகள், அந்த கடமைகள்ல கொண்டிருந்த கொடுவச்சிருந்தவங்க நம்ம தௌபா செஞ்ச அல்லாஹ் நினைச்சா மன்னிச்சிடலாம். அதாவது நோவு வைக்கல, வேறு சில கடமைகள் வந்து குறை பண்ணிட்டோம், அதுக்கு பிறகு ஃபீல் பண்றோம் யாரெல்லாம் மன்னிச்சிடலாம், உன்னை விட்டா மன்னிக்க யாருமே இல்ல அல்ல என்று நாம் அழுது மன்றாடி அவனிடத்திலே கையேந்தினால் அவன் என்ன செய்யலாம், மன்னிக்கலாம். ஆனால் மனுஷ மனுஷனுக்கு செஞ்ச பாவங்களுக்கா இல்லையா, அடியான் அடியானுக்கு செய்த பாவங்கள், அதை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட அடியான் பாதிக்கப்பட்ட அடியான் மன்னிக்காத வரை இந்த ஹுகூக்குல இபாதை வந்து அல்லாஹ் என்ன செய்ய மாட்டானா, மன்னிக்க மாட்டான் என்று ஹதீஸ் இருக்குது. இந்த ஹுகூக்குல இபாதையில முக்கியமான ஒன்று என்ன சொன்னா, காசு கடன்கிட்ட வாங்குறோமா இல்லையா, இந்த கடன் கடன் வாங்கிட்டு அந்த கடனை கொடுக்காம ஏமாத்துறோமா இல்லையா, கடன் வாங்கி விட்டு அந்த கடனை கொடுக்காம அநியாயம் பண்ணா அது வந்து இஸ்லாத்துல ஒரு பெரிய ஒரு பாவமா. யாராவது உங்களுக்கு காசு பணம் இல்ல சொல்லி கடன் கேட்டு வாங்க, ஒரு டேட்டை முடிவு பண்ணுங்க, தேதியை முடிவு பண்ணி கடன் வாங்கிட்டா அந்த கடனை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவரை ஏமாத்தினால் அது இஸ்லாத்தில் ரொம்ப பெரிய பாவமாக இருக்கிறது என்பதை ஹதீஸுகள் மூலமா பார்க்க முடிகிறார். இவ்வளவு பெரிய பாவம் சுபஹானல்ல, ஒரு மனிதன் ஷஹீதாக்கப்படுறான், ஒரு மனுஷன் ஷஹீதாக்கப்படுறான், நம்ம எல்லாத்தையும் வேணா கொடுத்துருவோம், உயிரை கொடுப்போமா, உயிருக்கு நிகர் ஒரு மனிதனுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் ஹதீஸ் என்ன வார்த்தை சொன்னா, யூஃபரு ஷஹீது குல்லு தம்பில் இல்லா தைன், ஷஹீதுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஒரு ஷஹீத் என்னவெல்லாம் பாவம் செஞ்சாரோ அது அல்லாஹ்வுக்கு அவர்தான் பாருங்க, உயிரையே கொடுத்தா பாருங்க. எனவே யூஃபரு ஷஹீது ஷஹீது மன்னிக்கப்படுகிறான், குல்லு தம்பில் எல்லா பாவத்தையும், எதை தவிர சொன்னா இல்ல தைன், அவன் வாங்கின அந்த கடன் இருக்கா இல்லையா, கடனை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், சொர்க்கத்திற்கு போக விடாமல் தடுக்கக்கூடிய முட்டுக்கட்டையாக கடவுளத்தை நின்று கொண்டிருக்கும் என்பதை ஹதீஸ்களை பார்க்க முடியல. அப்படி என்றால் என் அருமை சகோதரர்களே, இந்த ஒப்புக்குள் இவ்வாறு விஷயத்துல கடன் விஷயத்துல வாங்கினா கரெக்டா கொடுக்கணும், கொடுக்காட்டியது ரொம்ப பெரிய பாவம், அது அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். நீ எவ்வளவு தொழுதாலும் சரி, நெத்திய கரையை விட்டு எடுக்காம சகுதா பண்ணாலும் சரி, உயிரையே கொடுத்து நீங்க சைதாக்கப்பட்டாலும் சரி, என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்பதை இந்த ஹதீஸ் அழகா சொல்லுற. அப்ப கடன் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி புகாரில் கூடிய ஹதீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லி காட்டாங்க, கடன் விஷயமா, மன் அஹத அம்வாலன் நாசி யுரீது அதாஹா அத்தல்லாஹு அன்ஹு வமன் அஹத யுரீது இத்லாஃபஹா அத்லாஹு அல்லாஹு. ஒரு மனுஷன் கடன் வாங்குறான், கடன் வாங்கும் போதே வந்து எப்படி நீயத்துல வாங்குறான் அப்படின்னு சொன்னா, கடன் கொடுக்கணுங்கிற நல்ல நீயத்துல கடன் வாங்கினா அல்லாஹ் என்ன செய்வா அப்படின்னு சொன்னா, அதாஹா கடனை அடைவதற்குரிய வழியை உதவியை அல்லாஹ் செய்வான். கடன் காசு பணம் இல்ல, கடன் வாங்கி அல்லாஹ் பறக்கதை தருவான், தந்தா என்ன செய்யணும், கரெக்டாக அடைக்கணும் என்ற நல்ல நீயத்தில் நீங்கள் கடன் வாங்கினால் உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், உதவி செய்வான், அதை அடைப்பதற்குரிய சகல ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்வான். ஆனால் யுரீது இத்லாஃபஹ, இன்னொருத்த கடன் வாங்குறா, வாங்கும் போது என்ன நியத்து, கொடுக்க கூடாது மோசடி பண்ணிடுறது என்ற எண்ணத்தில் வாங்கினால் அத்தலாஹு அவனை அல்லாஹ் அழித்து நாசமாக்கி விடுவான், ஒண்ணு பொருளாதாரத்தை இல்லாம சுருக்கிடுவான், அவனை ஃபக்கீர் ஆக்கிடுவான். இல்ல இந்த உலகத்துல ஃபக்கீர் ஆக்காம நல்லா இருந்தாலே மறுமையில் என்ன செய்வான், சேர்த்து பார்த்து குடிச்சிருவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கடன் வாங்கும் போது என்ன நியத்துல வாங்க, நல்ல நியத்துல கொடுப்பேன், கட்டாயம் கொடுத்துருவேன் என்ற நீயத்துல தான் கடன் வாங்கினேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு செய்தி, ஒரு பத்திரிகையில படிச்ச ஒரு ஜோக் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு டாக்டர் ஒரு நோயாளி வர்றார், வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு அதாவது டெஸ்ட் பண்றாரு, டாக்டர் டெஸ்ட் பண்றாரு, டாக்டர் பார்த்துட்டு சொல்றாரு, இது வந்து அன்னைக்கு ஆயத்தை அறிவுறுத்தி விடாது, இது வந்து ஒரு புக்கில் படிச்ச ஒரு செய்தி, ஒரு ஜோக், பார்த்துட்டு சொல்றாரு உங்களுக்கு பெரிய ஒரு நோய் இருக்குது, ஒரு ஒரு வாரத்தில் என்ன பண்ணுவீங்க வஃபாத் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த நோயாளி வந்து சிரிக்கிறாரு, சந்தோஷப்படுறாரு. டாக்டர் கேக்குறாரு, எங்க ஒரு நோய்ங்கிற நீங்க முத்தா பெறுவீங்கிற சிரிக்கிறீங்க என்று கேட்கும் போது சொல்றாரு, காரணம் நான் கடன் வாங்கியிருக்கிறேன், அவங்க நினைச்சு பார்த்து சிரிக்கிறேன், என்ன அவரு கடன் வாங்கியிருக்கிறாரா, நம்ம போயிட்டா கொடுக்க மாட்டேன் பாருங்க, அதனால அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க அவரை ஃபீல் பண்ண என்ன பண்றேன், நான் சிரிக்கிறேன் என்று ஒரு நோய ஜோக்குன்னு போட்டாரு. என்ன அதுக்கு அந்த நோயாளி வந்து சிரிக்கிறாரு, சந்தோஷப்படுறாரு. டாக்டர் கேக்குறாரு, எங்க ஒரு நோய்ங்கிற நீங்க முத்தா பெறுவீங்கிற சிரிக்கிறீங்க என்று கேட்கும் போது சொல்றாரு, காரணம் நான் கடன் வாங்கியிருக்கிறேன், அவங்க நினைச்சு பார்த்து சிரிக்கிறேன், என்ன அவரு கடன் வாங்கியிருக்கிறாரா, நம்ம போயிட்டா கொடுக்க மாட்டேன் பாருங்க, அதனால அவங்க எப்படி கஷ்டப்படுவானோ அவரை ஃபீல் பண்ண என்ன பண்றேன், நான் சிரிக்கிறேன் என்று ஒரு நோய ஜோக்குன்னு போட்டாரு. என்ன இது நடக்கிறதான சொல்றோம், இந்த மாதிரியா இல்லாட்டியால பிராடு நடக்குதா இல்லையா, பிராடுனா ஜோக்கு அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பத்திரிக்கை அதே மாதிரி ஜோக்கு போடுவான், ஒருத்தர் கடன் கேட்கிறான், கடன் கேட்டா வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து கேட்க வேண்டியதுதான், ஏன் கஷ்டமா இருக்குங்க காசு தாங்க அதுமா தந்துருவேன் இல்லாட்டி அட்வான்ஸ் தருவேன் சொல்லி கேட்க வேண்டியதுதான். என்ன பண்றான் சொன்னா, காலில் உழுந்து கடன் கேட்கிறான், இத ஒரு மூணாவது மனசை பாக்குறான், பார்த்து கேட்கிற நடைகிற தமிழ்நாட்டு காலில் கலாச்சாரம் இருக்குது, அவன் காலில் உழுவுறதால அவன் மூணாவது ஆள் பார்த்து கேட்கிறான், எனக்கு கடனால கேட்கிறான், நீ இந்த மனுஷ அவன் மனுஷன் ஸ்ட்ரெயிட்டா என்ன செஞ்சிடலாம் கேட்டு போயிடலாமே, இதுக்கு போய் கால உழுவுமா என்று கேட்கிறான். அதுக்கு கடன் கேட்கிறான் பாருங்க, வாங்குறான் பாருங்க, அவன் சொல்றான் பதில, நானாச்சு உழுதுறதான கால உழுவுறேன், அவனை எத்தனை தடவை உழுவ வைக்க பாரு என் கால, அப்படி நடக்குதா இல்லையா. அப்ப நான் கேட்கும் போது வந்து கால உழுந்து கேட்கறது, அதுக்கு பிறகு கேள்வி கேள்வி கேட்டு இழுத்தடிச்சு அப்படியே அரிசி வருது. மதுள்ள அணியை உள்முன் கடன் வாங்கிவிட்டு உரிய தேதியில் எவன் குடுக்கவில்லையோ அவன் அநியாயக்காரனாக இருக்கிறான், அவன் பாவியா இருக்கிறான். பாவிங்கிறதுக்கு பெரிய ஒரு ஆதரவு தர தேவையில்லை, ஒருத்த நல்லவனா கெட்டவனா, ஒருத்த பாவியா பாவி இல்லையா என்பதற்கு என்ன அறவுகோலாம், உரிய கடனை உரிய நேரத்தில் செலுத்தினால் அவன் நல்லவன், கடனை உரிய தேதியில் செலுத்தவில்லை என்று சொன்னால் அவன் கெட்டவன், நல்லவன் கெட்டவனுக்கு அறவுகோலியதா என்று ஹதீஸ பார்க்க முடியல. அப்ப கடனை வந்து கட்டாயம் அடைக்கணும், அடிக்கக்கூடிய நீயத்துல வாங்கணும், வாங்கினா செய்வான் அடைக்கக்கூடிய வழிகள் அல்லாஹ் நிச்சயமா தருவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சுபஹானல்லாஹ், இதுக்கு சஹீஹுல் புகாரி வரக்கூடிய ஒரு ஹதீஸ் 2291வது ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பயன் செய்யும் போது முன்னால் நடந்த நல்ல சம்பவங்கள் இருக்கா இல்லையா, வரலாற்று செய்திகளா இருக்கேன், நல்ல செய்திகள் வகி மூலம் அறிவிக்கப்படும், எது சஹாபாக்களுக்கு ஒரு பாடமோ பிந்தி வரக்கூடிய மக்களுக்கு ஒரு பாடம் படிப்பினையோ அதை என்ன செய்வாங்க சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுவாங்க. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு முந்தி நடந்த ஒரு வரலாற்று செய்தியை சொல்றாங்க. என்ன வரலாறு அப்படி சொன்னா, ஒருவர் ஒரு வருடத்திலே கடன் கேட்கிறார், எவ்வளவு கேட்டார் அப்படின்னு சொன்னா 1000 தீனார், தீனார் தங்க காசு, ஒருத்தரே இன்னொரு ஆளுக்கு 1000 தங்க காசு கடன் கேட்கிறாரு, கொடுக்க போறாரு பாருங்க, அவர் சொல்றாரு தங்க காசு கடன் கேட்கிறியப்பா, சாட்சி கொண்டு வா, சாட்சி வச்சு என்று சொல்றாரு. வாங்குறவர் பதில் சொல்றாரு, கஃபா பில்லாஹி ஷஹீதன், நமக்கு அல்லாவே போதுமானவன், சாட்சிக்கு மனசெல்லாம் தேவையில்லை, ஆனா பொதுவா புரிஞ்சுக்கிறது கடன் போக்குவரத்து கட்டாய மனசு தேவை தேவை, அவர் அவர் அவரை மாதிரி இருந்தா தேவையில்லை, ஏன்னா அவர் எப்படி நினைச்சா சொல்லுவேன், நம்ம வந்து நம்ம நிறைய பேர் ஃபிராட் பண்ணிருந்த பாருங்க, இப்ப நல்லவன் கெட்டவன் எவன் தெரியும், இஸ்லாம் சொல்லுது நீங்க தூங்குறதுக்கு முன்னால வீட்டை பக்காவாக ஊட்டி அப்படியே அரிசுங்க, உறங்குவதற்கு முன்னால் வீட்டை என்ன செய்யுங்கள், நல்ல முறையில் கூட்டிக் கொள்ளுங்கள் அப்படி அரிசு இருக்கு. ஏன் வீட்டை கூட்டி வச்சு தூங்குறது கவசம் தூங்க கூடாது, அதுக்கு காரணம் என்ன சொன்ன, வீதியில் செல்லக்கூடியவன் திருடனாக இருக்கலாம், எல்லாரும் திருட இல்ல, 4 பேர் 3 பேர் நல்லவனா இருப்பான், கொடுத்தவன் என்ன செஞ்சிருவான், பூந்து கொள்ளையடிச்சிருவான், நல்லவன் கெட்டவன் கண்டுபிடிக்க முடியாது, ஓ சேஃப்டி பண்ணுவான் இல்லையா, பண்ணிக்கிட்டு தூங்குடா இந்த இஸ்லாம் சொல்லுது. அது மாதிரி அவர் ரொம்ப நல்லவரு, அவர் சொல்றார், நமக்கு இருக்க அடுத்த ஒரு சாட்சி கஃபா பில்லாஹி ஷஹீதன், நமக்கு சாட்சியாக இருப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் என்று பதில் சொல்லிட்டார். திருப்பி அவர் கேட்கிறாரு, உனக்கு வந்து ஒரு கஃபீல் வேணுமா இல்லையா? அது சவுதி போன்ற கஃபீல்னா கௌதிக்கு டைரக்ட் மீனிங் என்ன சொன்னா பொறுப்பாள், பெத்த தந்த கஃபீல், பெத்த தந்தை என்ன கஃபீலே, நமக்கு யாரை இல்லாத பார்த்தாங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பாக்குறாங்க இல்லையா, அண்ணா என்ன கவிதை, யாரு குடும்பத்தை முன்னெடுத்து நடத்துறாரோ பொறுப்பாளுக்கிறாரோ அவருக்கு பேர் என்ன கவிதை. அப்ப அவர் கேட்கிறாரு, நீ தராட்டி மோசடி பண்ணிட்டா உன் பொறுப்பாளி வாங்கிடுவான்ல, உன் கவிதை கூட்டிட்டு வா என்று சொல்றாரு. அதுக்கு அவர் ஆகவல் சொல்றாரு, கஃபா பில்லாஹி கஃபீலன், எனக்கு கஃபீலா இருப்பதற்கு அல்லாவே மிகவும் போதுமானவன், அல்லாவே கஃபீலா வச்சு அல்லாவே சாட்சியா வச்சு எனக்கு 1000 தங்க காசு தாப்பா என்று கேட்கிறார். அல்லாண்டு சொன்ன உனைய நல்ல மனசு கொள்வீர், அல்லாண்டு சொன்ன உனையே 1000 தங்க காசு எடுத்து கொடுத்து ஒரு தேதியை மட்டும் முடிவு பண்ணி இந்த தேதிக்குள்ள கொடுத்துரு என்று சொல்லி அனுப்புறாரு. அவர் 1000 தங்க காசை வாங்கிட்டு நம்ம மாதிரி வெளிநாட்டுக்கு அப்படி அறிவி சொல்றது, வெளிநாடு வெளிநாட்டியான கடல் 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 கடந்து போயிட்டார், கடல்ல பிரயாணம் பண்ணி கடலை தாண்டி போயிட்டார். கடலை தாண்டி போய் கம்பெனியிலயோ பிசினஸ் பண்ணியோ என்னமோ பண்ணி சம்பாதிக்கிறார். அந்த குறிப்பிட்ட அந்த கடன் அடையணுமா இல்லையா அந்த தேதி வருது, அவருக்கு வந்து உறுத்துது, அல்லாஹ் சாட்சியா வச்சு அல்லாஹ் கஃபீலா வச்சு காசு வாங்கிட்டுமே தேதி நெருங்குற அடைச்சி ஆகணுமே தப்பாங்க பாருங்க, அந்த உறுத்தல் ஏற்படுது. என்ன பண்றாங்க, அந்த தேதிக்கு முன்னாலே கரெக்ட் இப்ப பயணம் பண்ணா 4 நாள் அந்த நாட்டுக்கு போயிருவோம், என்ன ஒரு மரக்கட்டையை எடுத்து அதை குழஞ்சி அப்படி அரிசு 2791 அரிசு அபு அறிவிக்கிறாங்க. அந்த மரக்கட்டை எடுத்து அதை குறைஞ்சி உள்ள 1000 தங்க காசை வச்சு ஒரு தபால் எழுதி இந்த மாதிரி தேதி வந்துருச்சு முயற்சி பண்ண முடியல வாகனம் கிடைக்கிற இந்த தேதிக்குள்ள நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு ஒரு தபால் எழுதி என் தபாலை வச்சு தங்க காசையும் வச்சு அந்த கூட்டை அடைச்சி தூக்கி கடல்ல வீசிட்டு சொல்றாரு, யாருலாம் நீ தான் கதி, நீ தான் சாட்சி, இந்த தங்க காசை அவனிடத்திலே சேர்த்து வைத்து விடுவாயாக, அந்த பொறுப்பை நான் உன்னிடத்திலே ஒப்படைத்து விடுகிறேன் என்று இந்த நல்லவர் தங்க காசுகளை கடலிலே தூக்கி வீசுகிறார். என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த தேதிக்கு முன்னால் கடல் கொடுத்தாரா இல்லையா, அவர் கடற்கரைக்கு வந்து நம்மால் வருவாரே காசு தருவாரே என்று பார்க்கிறார். வாகனம் வந்தபாடு இல்லை, வாங்கியவர் வந்தபாடு இல்லை, ஆனால் ஒரு கட்டை மாத்திரம் விலந்து கொண்டு வருகிறாரு. அந்த கட்டையை எடுக்கிறார், எடுத்து விட்டு அவரே சொல்கிறார், என்னுடைய வீட்டில் அடுப்பு வைக்க வேண்டும், என்னுடைய வீட்டின் அடுப்புக்கு இந்த கட்டை விறகாக இருக்கும் இல்லையா, அந்த எண்ணத்தில் கட்டையை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி வந்தேன். வீட்டுக்கு வந்து அடுப்பிலே வைப்பதற்கு முன்னால் அந்த கட்டையை பிறந்து பார்க்கிறேன், பார்க்கிற போது 1000 தங்க காசுகள், அவர் எழுதிய தபால் இருக்கிறது, அல்லாவின் மீது சாட்சி சொல்லி அல்லாவை கவிதாக வைத்து சென்றோமே அந்த தவாலையும் தங்க காசுகளையும் அதிலே நான் பெற்றுக் கொண்டேன், பெற்றுக் கொண்டு ஆனந்தம் அடைந்து அந்த காசுகளை தவாலை வைத்துக் கொண்டேன் என்பது மாத்திரம் அல்லாமல் நடக்கிறது என்னன்னு சொன்ன, கடன் கொடுத்தாலும் பாருங்க சில நாட்களுக்கு பிறகு அந்த தேதியை தாண்டி இந்த நாட்டுக்கு வருகிறார், வந்து நாம் கட்டையை வீசினோமே அந்த காசு அவரிடத்தில் சென்றதா இல்லையா என்று தெரியாத காரணத்தால் மறுபடியும் 1000 தங்க காசுகளை கையில் வைத்துக் கொண்டு அவரை நோக்கி வருகிறார். வந்து சொல்றாரே, என் அருமை சகோதரரே, அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து அல்லாஹ்வை கபீராக வைத்து நீங்கள் காசு தந்தீர்கள், வாகனம் வரவில்லை, தர முடியவில்லை, இந்த காசியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அனுப்புற செய்தி சொல்லல, இவர் எடுத்த செய்தி சொல்லல, சொல்லாம அப்படி சொல்றாரு. அதுக்கு அவர் கேட்கிறாரு, என் அருமை சகோதரரே, நீங்கள் எனக்கு தங்க காசை அனுப்பவில்லையா, எனக்கு நீங்கள் தபால் போடவில்லையா, அல்லாஹ்வை மையமாக வைத்து போட்ட தபாலும் காசும் என்னுடைய கையில் இருக்கிறது, இதோ தபாலை பாருங்கள், இதோ காசை பாருங்கள், இதுதான் நீங்கள் அனுப்பிய காசும் தபாலாக இருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்தில் கொண்டு வந்தவர் அந்த மறுபடியும் அந்த காசை கொடுக்காமல் தன் வசம் வைத்துக் கொண்டார், ஏற்கனவே கொடுத்தா இல்லையா, அந்த வகையை வைத்துக் கொண்டார் என்ற செய்தியை சஹீஹ் புகாரில பார்க்கிறோமே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இது ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இது எதுக்கு ஆதாரம் சொன்னா, அவங்க சொல்றாங்க இல்லையா, நீங்கள் கடன் வாங்குகிற போது என்ன நீயத்துல வாங்கினேன், அதாகா இந்த கடனை நான் அடைத்தே தீர்றேன் என்ற நீயத்தில் வாங்கினால் நிச்சயமாக அனைவருக்கு அல்லாஹ் உதவி செய்வான் செஞ்சிருக்கிறார் என்பதற்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம் இல்லையா. எனவே இந்த அருமை சகோதரர்களே, ஹுகூக்குல் இமான பொறுத்த அளவுக்கு அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். ரொம்ப மெயினா நம்ம என்ன பண்றோம் சொன்னா, கடன் விஷயத்துல வந்து வாங்கிட்டு டேட்டு மாறி டேட்டு மாறி டேட்டு மாறி சில சமயங்கள் அதுக்கு முந்தி வர உயிர் நண்பராக இருப்பாங்க. காசு பணம் எப்ப குறுக்கல் வாங்க நடக்குதோ அதுக்கு பிறகு ஜெர்மன் ரோதியா மாறணுமா இல்லையா. இது ஒரு முஸ்லிம் ஒரு நல்லவன் அதுவும் ஏகத்துவம் பேசுகிறோமா இல்லையா, நமக்கு இது ஒரு மரபும் பண்பு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம யாரு கடன் கொடுக்கறாங்களோ பணக்காரவர்கள் கடன் கொடுக்கறவங்க அவங்களுக்கு இஸ்லாம் சில உபதேசங்கள் சில நல்ல செய்திகள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, திருமலை குர்ஆனுடைய இரண்டாவது அத்தியாயம் சூரத்துல் பக்கரா, பக்கரா என்ற இரண்டாவது அத்தியாயத்தில் 280 நீங்கள் வசதி படைத்தவர்கள் ஏழைகளுக்கு கடன் கொடுத்தால் உரிய முறையில் தவணையில் செலுத்த முடியவில்லை என்று சொன்னால் அவருக்கு நீங்கள் மறுபடியும் அவகாசம் வசப்படுத்திய நெசமாவே தர முடியல. உண்மை அதை நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் சதக்காவாக மன்னித்து விடுகிறீர்களே, அதற்கு அல்லாஹ்விடத்திலே கிடைக்கக்கூடிய கூலியே அபரிமிதமான கூலியாக இருக்கிறது, அதுதான் மிகச்சிறந்ததாக இருக்கிறது என்பதை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. இந்த ஹதீஸ இந்த ஆயத்தை நம்ம எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றோம், இந்த ஆயத்தை நம்ம ஃபாலோ பண்றோமோ இல்லையோ, சஹாபாக்கள் பண்ணினாங்க ஹதீஸ். இந்த ஹதீஸ இந்த ஆயத்தை என்ன பண்றாங்க, ஒரே ஒரு ஹதீஸமா சொல்லி முடிச்சிடறேன். ஒரு சஹாபி அவர் பேர் என்ன சொன்னா, அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு. ஹதீஸ் வந்து முஸ்லிம் உலகில் தபுரானிலே ஹதீஸ் வருது. அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தருக்கு ஒரு கடன் கொடுக்கறாங்க, டேட் வச்சு அவருக்கு தர முடியல. கொடுத்த இந்த அபூ கதாதா போய் போய் கேட்கிறாரு, வீட்டுக்கு போக போதெல்லாம் கடன் வாங்கின சஹாபி ஓடி ஓடி ஒழுதிக்கிறார். வீட்டுல இருந்துகிட்டு என்ன பண்றது, சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல, ஓடி போய் ஒழுதிக்கிறாரு. இவர் மறுபடியும் வந்துருவாரு, மறுநாள் போவாரு. அபூ கதாதா இஸ்லாத்துல சாமி பாருங்க, உள்ள இருந்து யாரு கேட்பாங்க, நான் தான் சொல்றது மரபு இல்ல, நான் அலைக்கு அலைக்கு சொல்லணும், அப்துல்லா அலை இஸ்லாமி மரபு. அப்ப அபூ கதாதான் சொன்ன உடனே ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறார். இந்த மாதிரி ஒருத்தர் பண்றாரு. அப்ப அபூ கதாதா வந்து ஒரு நாள் கடனை வசூலிக்க போறாரு. போகும்போது அவருடைய வீட்டிலிருந்து ஒரு சின்ன பையன் வெளியே வர்றாரு. வந்து சின்ன பையனை கூப்பிட்டு அபூ கதாதா கேட்கிறாரு, உங்க வாப்பா வீட்டுல இருக்கிறாரா, கோதுமை கஞ்சி குடிப்பதையும் அறிவேன் நீங்க கடனை தரியலோ இல்லையோ அதுக்கு என்ன காரணம் தெரியல, ஓடி போய் ஒழுத்திக்கிறீங்களா இல்லையா, இது எந்த வகையில் நியாயம், இது என்ன நாகரிகம் அப்படின்னு இவர் அவர் கேட்கிறார். சுபஹானல்லாஹ், அந்த சஹாபி பதில் சொல்றாரு, என் அருமை சகோதரரே, நான் ஏன் ஒழுந்து கொள்கிறேன் என்று சொன்னால் உங்களை பார்த்தா கடன் விஷயமாக நான் பொய் சொல்லுவேன், உங்களை நான் ஏமாத்தலாம், நான் ஒரு வாக்கு கொடுத்து அந்த வாக்கையும் சேர்த்து போயிடலாம், நான் உண்மையில் நான் ஏழையாக நான் பக்கராக இருக்கிறேன், நான் உண்ணுவதற்கே வழி இல்லை. மீண்டும் உங்களை சந்தித்து குறி சொல்லக்கூடாது, உங்களை ஏமாற்றக்கூடாது, மறுபடியும் வாக்குறுதி கொடுத்து மீறக்கூடாது என்ற எண்ணத்தில் நான் ஒளிந்து கொள்கிறேன் என்று பதில் சொல்றாரு. இவர் கேட்கிறாரே, நான் உண்மையில் ஏழை என்பதை அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து நீங்க சொல்லுங்க, வல்லாஹி நான் ஃபக்கீர் என்று சொல்லுங்க. சுன்னா நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவர் உண்மையில் ஃபக்கீர்ன்றனால நான் அல்லாஹ் மேல சத்தியம் என்னதான் ஃபக்கீர் தான் என்று சொன்ன மாத்திரத்தில் ஒரு சகோதரனோ அவரையும் புதுசாக நான் தள்ளுபடி செய்து விட்டேன், எனக்கு நீங்க அந்த கடனை தரவே தேவையில்லை என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை இடத்திலே சொன்னார்கள், அதை உங்களுக்கு ஞாபகம் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு செய்தி சொல்றாரு. யாரு கடன் வாங்கிவிட்டு கடனை கொடுத்துட்டு அந்த கடனை வந்து தள்ளுபடி பண்றாரோ மன்னிக்கிறாரோ அவர் மறுமையில் எங்கே இருப்பார் என்று சொன்னால், காணஃபி மில்லில் அரிசி யௌமல் கியாமா, அந்த கியாமத்து நாளில் தண்ணீர் கிடைக்காமல் மனிதன் அலம்போகிறானே அந்த சமயத்துல நிலம் கிடைக்காமல் அலம்போகும் போது கடனை தள்ளுபடி பண்ணானே அதுக்காக என்ன பண்ணுவான் அல்லாவுடைய அரசுக்கு கீழே அவனுக்கு நிலம் கொடுத்து அல்லாஹ் தங்க வைப்பான், யார் தங்க வைப்பான், கடனை வந்து மன்னிச்சானா இல்லையா அவனை தங்க வைப்பான் என்று ஹதீஸ் இருக்குது. இந்த வாக்கியத்தை நான் விரும்புகிறேன், எனவே உன் கடனை தள்ளுபடி பண்றேன் என்று அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த கடனை தள்ளுபடி பண்ணாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது அப்படி நிதர்சனமா நடந்து காட்டினாரு என்பதற்கு இந்த ஹதீஸ்கள் அற்புதமான ஆதாரங்கள். எனவே இந்த அருமை சகோதரர்களே, துழுவது எப்படி இஸ்லாம் பறந்துகுதோ, நோம்பு இஸ்லாம் பறந்துகுதோ, அது மாதிரி என்ன சொல்றது அப்படின்னு சொன்ன, வல் தந்துரு நஃப்ஸுன், அவர்கள் அதாவது உங்கள் நீ உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள், நிச்சயமா கபூர்ல வழக்கு கேள்வி கேட்பாங்க, மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பார். மலக்கு கேட்கக்கூடிய கேள்விக்கு முன்னால், அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்கு முன்னால் உங்களை நீங்கள் கேள்வி கேட்டுக் கொண்டு தப்புகள் இருந்தால் அதை திருத்திக் கொண்டு நன்மைகள் இருந்தால் அதை தீவிரப்படுத்தி இப்படி நன்மைகளை அதிகப்படுத்தி தவறுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நல்லவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என துவா செய்து முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.